ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதியின் விளக்க உரையுடன் கூடிய சிவ மகிம்னா ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ திரவிடாச்சாரியா ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஹரி ஓம். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்ப அடுத்தது சாங்கிய த்ரை அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது த்ரை முடிஞ்ச உடனே சாங்கியம். த்ரை சாங்கியம் யோக அப்படிங்கும் போது சாங்கியம் என்ன அப்படின்னா சாங்கியம் இதுதான். ததா சாங்கிய சாஸ்திரம் கபிலேன பகவதா பிரணீதம். சாங்கிய சாஸ்திரம் பகவான் கபில மகர்ஷியினால எழுதப்பட்டது. தத்ர த்ரிவித துக்காத்யந்த நிவர்த்தேர் அத்யந்த புருஷார்த்த இத்தியாதி ஷட் அத்யாயாஹ. இந்த முதலிதான் முதல் சூத்தம். த்ரிவித துக்க அத்யந்த நிவர்த்தி அத்யந்த புருஷார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத வந்து சாங்கியத்தோட சூத்திரத்தை பார்க்கல, நம்ம வந்து ஸ்லோகத்தை பார்த்தோம், காரிக்கைய பார்த்தோம். காரிக்கையில சொல்லி இருந்தது என்னது? துக்கத்ரய அபிகாதா ஜிக்யாசா த்ரிவித துக்க அத்தியந்த நிவர்த்தி தத் அபகாத்தகே அத்தியந்த நிவர்த்தி அப்படிங்கறது வந்துருது. ஹேத்தௌ தத் அபகாத்தகே ஹேத்தௌ திருஷ்டே சா பார்த்தா சேத் நைகாந்த அத்தியந்ததோ அபாவாத். ஏகாந்த அத்தியந்ததோ அபாவாத், அதுல எல்லாம் ஒரே மாதிரியாக முழுமையாக நிரந்தரமான தீர்வு இல்லை அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான ஒரு சாஸ்திரத்தை நம்ம எழுத வேண்டியது இருக்கு. மத்த எல்லா சாஸ்திரத்திலயும் நிரந்தரமான தீர்வு இல்லை அப்படிங்கறதுனால மூன்று துன்பங்களையும் ஒழிக்கிறது தான் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்ங்கிற மூணு துன்பத்தை ஒழிக்கிறது தான் சாஸ்திரத்தோடைய எல்லா சாஸ்திரத்தோடைய அத்தியந்தமான முழுமையான சித்தாந்தம். எங்க நீங்க வந்து சகனாவபத்தூடின்னு படிச்சுட்டு கிடைச்சில சாந்தி 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 அப்படிங்கிறீங்க. சாந்தி சாந்தி சாந்திங்கிறீங்க. சாந்தி சாந்தி சாந்தினா என்ன? சாந்தினா பீஸ் 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 எழுதுவான். பீஸ் இல்ல, இது வந்து ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக மூணு வகையான துன்பத்திலும் சாந்தமானது நிம்மதியானது கிடைக்கணும் அப்படிங்கிறது, விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இந்த ஆறு அத்தியாயங்கள் கொண்டதான இந்த சாஸ்திரத்தை கபில மகரிஷி எழுதினார். இத எழுதும் பொழுது முதல் அத்தியாயமும் கடைசி அத்தியாயமும் என்னது அப்படின்னா விஷயம் என்ன அப்படிங்கறதுதான். முதல் அத்தியாயத்துல என்னத்தை பத்தி பேச போறோம்னு பொதுவா சொல்றாரு. கடைசியில என்ன எதை பத்தி பேசினோம் அப்படிங்கறத பொதுவா சொல்றாரு, அவ்வளவுதான். நடுவுல மத்த விசாரம் நடக்கிறது, அதுல என்னென்ன விசாரம் நடக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. தத்ர பிரதமே அத்தியாயே விஷயாக நிரூபிதாக. அப்படி முதல் அத்தியாயத்துல விஷயங்களானது நிரூபிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படிங்கறத நிரூபிக்கிறாரு. த்விதீய அத்தியாயே பிரதான காரியாணி. த்விதீய அத்தியாயத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல பிரதான விஷயத்தோட பிரகிருத்தியானது என்னென்னலாம், பிரகிருதி பிரதானம் இதெல்லாம் பரியாய சொற்கள், ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். அப்படி இந்த பிரகிருத்தியானது இந்த பிரதானமானது என்னென்னலாம் சிருஷ்டி செஞ்சது, அதனுடைய காரியம் எப்படி அப்படிங்கிற காரிய வர்க்கத்தை சொல்றது. அடுத்தது திருத்தீய அத்தியாயே விஷய வைராக்கியம். மூணாவது அத்தியாயத்துல விஷய வைராக்கியம், அதனாலதான் 25 தத்துவங்களை குறிக்கிறது சங்கியா ஏவ சாங்கிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அர்த்தத்தை எடுத்தாங்க. ஷியா அப்படிங்கிறது பிரகதனே அப்படிங்கிறது, நன்றாக ஞானத்தில் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துருது. நன்றாக உரைப்பதில் அப்படிங்கிற அர்த்தம் தான் ஞானத்தில் அப்படிங்கிற அர்த்தம் வருது. நல்ல ஞானம் சரியான ஞானம் விவேக கியாதி தான் இவங்களுடைய சித்தாந்தத்துல முக்கியமான விஷயம். விவேக கியாதி அப்படிங்கிறது, விவேக கியாத்தினா விவேக புத்தி, பிரித்தறியக்கூடிய தன்மை, பிரகிருதியும் புருஷனையும் பிரித்தறியக்கூடிய தன்மை அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ஞானா தேவத்து கைவல்யம்னு ஞானத்தினால மாத்திரம்தான் மோட்சமானது உண்டாகுங்கிறது சாங்கியவாதிகளும் நம்மளுடைய சாங்கியம் யோகம் ரெண்டுமே ஒண்ணுதான், வேதாந்திகளும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயம். அப்படி அதுல ஒத்துக்கிறதுல கூட சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிரதானத்திலிருந்து திருஷ்டியானது எதுக்கு உண்டானது? புருஷனுடைய போகத்துக்கும் மோட்சத்துக்கும் ரெண்டுத்துக்கும், புருஷனுடைய போக அபவர்க்கார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ந பவர்க்கம் எஸ் யாஸ்தி டி ச அபவர்க, ப வர்க்கம் அப்படிங்கிறது எதுல இல்லையோ அது அபவர்க்கம் அப்படின்ட்டு அங்க நம்மளுடைய பாப புண்ணியங்கள் ப அப்படிங்கறதுனால, அதே மாதிரி பங்கிறதுனால பந்தம், ப ஃபலம் பங்கிறதுனால பந்தம், ப அப்படிங்கறதுனால பயம், மாங்கிறதுனால மரணம். இந்த பா வர்க்கமானது எதுல இல்லையோ அது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருக்கு. அப்படி இந்த பவர்க்கமானது இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த மோட்சமான நிலையை அடையறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத அங்க இந்த பிரகிருதியுடைய விஷயத்தை விசாரத்தை புரிஞ்சுட்டோம்னா அந்த பேத ஜானம் தான், அதுதான் வேகக்யாதி அப்படிங்கிறாங்க. அந்த வேகக்யாதி தான் சம்யக் ஞானம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அர்த்தம், சம்யக் ஞானம் சாங்கியம் அப்படிங்கிறது சம்யக் ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்துல விசாரம் பண்ணினோம்னா. இன்னொன்னு சங்கியா அப்படிங்கிற அர்த்தத்துல, சங்கியா அப்படின்னா எண்ணிக்கை அப்படிங்கிற அர்த்தத்துல, எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, 25 தத்துவங்களுடைய எண்ணிக்கை. 25 தத்துவம் இவங்க ஒத்துக்கிறாங்க. 25 தத்துவத்தை ஒத்துக்கிறதுனாலதான் ஈஸ்வரனை தத்துவம் ஒத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல ஒரு சண்டை நடக்கும். ஏன்னா ஈஸ்வர அப்படிங்கிற ஒரே ஒரு சூத்திரத்துல இருக்கு, ஈஸ்வரஸ்ச அசித்தேகே அப்படின்னு, ஈஸ்வரஸ்ச அசித்தேகே அப்படின்னு ஒரு சூத்திரம். அப்படி அதுல அசித்தேகேங்கிறத எடுத்துக்கணுமா இல்ல சித்தேகே அப்படிங்கறத எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல விவாதம் இருக்கு. விவாதம் இருந்துட்டு போறது பரவாயில்ல. யோகிகள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறாங்க, சாங்கியர்கள் ஈஸ்வரன் ஒத்துக்கிறது இல்ல, ஆனா மத்த தத்துவம் எல்லாம் ரெண்டு பக்கம் பொதுதான். அப்படி இந்த 25 தத்துவத்துடைய எண்ணிக்கையானது தெரிஞ்சுக்கணும். பிரதானம், பிரதானத்திலிருந்து மகத்து, மகத்திலிருந்து புத்தி, அகங்காரம், அப்புறம் தன்மாத்திரைகள், தன்மாத்திரை 5 தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து இந்திரியங்கள், இந்திரியங்கள்லேருந்து ஏகாதசி இந்திரியம் வந்தது, ஏகாதசி இந்திரியத்திலிருந்து இந்த மகாபூத்தங்கள் வந்தது, மகாபூத்தம் அப்படின்ட்டு இந்த வரைக்கும் இந்த கிரமமானது சிருஷ்டியானது சொல்லியிருக்கு. இதை தவிர புருஷன்கிறது ஒரு தத்துவம். அப்படி 25 தத்துவத்தை நாம திருச்சறியக்கூடிய தன்மையானது, அந்த திருச்சறியக்கூடிய தன்மையான ஞானத்துக்கு தான் சாங்கியம்னு சொல்லி ஒரு தத்துவத்துல ஒரு சாங்கியத்தோட அர்த்தம். ரெண்டாவது இந்த 25 தத்துவத்தை வச்சுட்டே சாங்கியம்னு சொல்றான். இந்த 25 தத்துவத்தை கூட 4 வகையா பிரிக்க முடியும். பிரகிருதி அப்படிங்கிற பிரதானமான பிரகிருதி, மாற்றமடையாதது, வெறும் காரணமாக மாத்திரம் இருப்பது அப்படின்னுட்டு. ரெண்டாவது விக்ருதி, வெறும் காரியமாக மாத்திரம் இருப்பது, காரணமாக இருக்காதது. பிரகிருதி விக்ருதி, அது காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்கும். அப்பிரகிருதி அவிக்ருதி இல்லாட்டி அவிக்ருதி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் காரணம் இல்ல, எதுக்கும் எதோடைய காரியமும் இல்லை அப்படின்ட்டு இந்த 4 வகையா பிரிச்சிட முடியும். பிரகிருதி பிரதானம், அது எதனுடைய காரியமும் இல்ல, வெறும்னா காரணம் மாத்திரம், எல்லாத்துக்கும் காரணம் அதுதான், பிரதானம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது பிரகிருதி அப்படிங்கிற முதல் தத்துவம். விக்ருதி அப்படிங்கிற விகாரமானது, பஞ்சமகாபூதம் அதிலிருந்து எதுவுமே சிருஷ்டியாரது இல்ல, பஞ்சமகாபூதம் அது காரியம் மாத்திரம், விக்ருதி. அடுத்தது பிரகிருதி விக்ருதி, பிரகிருதி விக்ருத்தினா பிரகிருத்தியாகவும் இருப்பது விக்ருத்தியாகவும் இருக்கிறது. அப்பா வந்து அவருடைய அப்பாவுக்கு பையன், அவருடைய பையனுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி இதனுடைய காரியத்துக்கு அது காரணமாகும், இது எதிலிருந்து வந்ததோ அதுக்கு காரியமாகவும் இது இருக்க முடியும். என்னது, மகத்து, புத்தி முதலிய எல்லாமே. மகத்தானது பிரகிருத்தியிலிருந்து வந்தது அப்படிங்கறதுனால காரியம், புத்திக்கு காரணமா இருக்கிறதுனால அது புத்தி, அதிலிருந்து தோன்றது அப்படிங்கறதுனால அது காரணம். பிரகிருத்திலிருந்து வந்ததுனால அது காரியம், புத்தி அதிலிருந்து தோன்றது அப்படிங்கறதுனால அது காரணம். அப்படி காரணமாகவும் காரியமாகவும் இருக்கக்கூடிய தன்மை பிரகிருதி விக்ருதி. அவிக்ருதி, மாற்றமடையாதது, எந்த ஒரு பிரகிருத்தியாகவும் விக்ருத்தியாகவும் எதுவுமாக இல்லாமல் வெறும் மாற்றமடையாத தன்மையா இருக்கிறது புருஷன், எதுனையும் சம்பந்தப்படாதவன். அசங்கோகி அயம் புருஷன், வேதத்துல எந்த வாக்கியம் சொல்லியிருக்கோ அந்த வாக்கியத்துக்கு அனுசரிச்சு எந்த விஷயத்தோடையும் சம்பந்தப்படாத இருக்கிறவன், பிரகிருத்தியோடையோ இல்ல அதனுடைய குணங்களோடையோ காரியத்தோடையோ. அப்ப இவங்களுடைய சித்தாந்தத்துல பிரகிருதி அப்படிங்கறது என்னது அப்படின்னா, பிரகிருதிங்கிறது முக்குணங்கள் கூடியது, 3 குணங்கள் கூடியது, சத்துவம் ரஜஸ்தமஸ் அப்படின்ட்டு. சத்துவம் ரஜஸ்தமசானது சமான நிலையில இருக்கும் பொழுது அதுக்கு பிரகிருதி பிரதானம் தான், அது அவ்வக்த நிலை, தோற்றமடையாத நிலை அப்படிங்கிறான். அந்த முக்குணங்களுடைய சரிசமத்துல அந்த சரி சமான தன்மையில ஏற்றத்தாழ்வு உண்டாகும் போது சிருஷ்டியானது உண்டாருது, அது வியக்தம் அப்படிங்கிறான். அவ்வக்தத்திலிருந்து வியக்தம், தோற்றமடையாத நிலையிலிருந்து தோற்றம் அப்படின்னுட்டு மற்ற விஷயத்தை சிருஷ்டிய ஒத்துக்கிறான். அப்படி இந்த தத்துவத்துடைய ஞானத்தை அடையிறது தான் புருஷார்த்தம் அப்படிங்கிற மோட்சம். புருஷே நர்ச்சிட்டே பிரார்த்தியதே இது புருஷார்த்தக, புருஷனால் எது அடையப்பட விருப்பப்படுகிறதோ அதுக்கு பேர் புருஷார்த்தம், புருஷனால் விரும்பப்படுறது அப்படிங்கிறது புருஷார்த்தம். அப்படிப்பட்ட மோட்சமானது இந்த விஷயத்தெல்லாம் விசாரம் பண்றது 2வது அத்தியாயத்துல. திருத்திய அத்தியாய விஷய வைராக்கியம். விஷயத்தை குறிச்சு விசாரம் பண்ணிட்ட உடனே அந்த விஷயத்து மேல வைராக்கியம் வரணும். விஷயேஷு தோஷம் பஷ்ய அப்படிங்கறதான் சாதாரணமான சித்தாந்தம். விஷயத்துல தோஷத்தை பார்க்கணும். ஏன்னா தோஷத்தை பார்த்தா தான் அந்த விஷயத்தோட பற்றானது நம்மகிட்ட இருந்து விடுபடும். அதனால அதுக்கு வைராக்கியமானது நிரூபிக்கப்படுறது. ஏன்னா வைராக்கியம் தான் சரம வைராக்கியோ மோட்ச லட்சண அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, யோகத்திலயும் என்ன சொல்றது, தத்பரம் வைராக்கியத்தை பத்தி சொல்லுவது வசீகார சங்கியா வைராக்கியம் அப்படிங்கிற தத்பரம் புருஷக்யாதேகே தத்தரம் புருஷக்யாதேகே தத்பரம் புருஷக்யாதேகே அப்படிங்கிறது ஆவிவேகக்யாதேகே விவேகக்யாதேகே அப்படின்னு பரமான வைராக்கியத்தை அடுத்தது சொல்றாங்க. பரம வைராக்கியம் அடையறதுதான் வந்து மோட்சமானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா வைராக்கியத்துக்கும் மோட்சத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அந்த நிலையில. ஏன்னா அந்த விவேக கியாத்தியிலும் தத்பரம் விவேக கியாத்தியில எது வைராக்கியம் உண்டாருதோ அதுதான் பரம் அப்படிங்கிறோம். விவேக கியாத்தின்னு சொல்லப்படுற எந்த ஒரு விவேக கியாத்தியோடைய அந்த பேத புத்தியோடைய சம்ஸ்காரம் இல்ல, வெறும் மாத்திரம் இருந்துட்டு இருக்கோ, வருபட்ட நிலையில வருபட்ட விதை நிலையில இருக்கோ, அதாவது இந்த சம்ஸ்காரமானது என்ன பதிவுகளானது, காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியமான விருத்திகளை உண்டு பண்ணக்கூடிய தகுதி இல்லாத நிலை அடைஞ்சிருக்கோ, அந்த நிலை இருக்கும்போது அதுலயும் கூட பற்றற்ற நிலை, அதுதான் பரம் வைராகியம். அந்த பரம் வைராகியம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு அந்த விவேக கியாத்தியிலையும் நான் 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 இருக்கிற அந்த விவேக கியாத்தியிலையும் கூட பற்றற்ற நிலை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்மிதா மாத்திரம் இருக்கும் அங்க. அதுலயும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பற்றற்ற நிலையில் இருந்ததுன்னா அவனுக்கு தான் அந்த வைராகியம் இருக்கிறவர் தான் மோட்சத்தை அடைஞ்சவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நிர்பீஜ சமாதி, ஏன்னா ஆலம்பனை பீஜம்ங்கிறது ஆலம்பனை பாத்திரம், தியானம் பண்றதுக்கு பாத்திரம், எந்த பாத்திரமும் இல்லாததுனால நிர்பீஜ சமாதி அப்படின்னு அங்க சமாதி பத்தி சொல்லிடுறாங்க. அப்படி அந்த வைராக்கியமானது முக்கியமா மூணாவது அத்தியாயத்தை சொல்லியிருக்கேன். சதுர்த்த அத்தியாய விரக்தானாம் பிங்களா 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 குராராதீனாம் குரராதீனாம் ஆக்கியாயிக்கா, அங்க பிங்கள குமாராதீனாம் ஆக்கியாயிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரணும். குராராதீனாம் இருக்கு, பாட்ட வேதம் இருக்கு, குரருக்கு அப்படிங்கிற பிங்கள குரர் அப்படிங்கிறது குமார் அப்படிங்கிற சனகாதி முறைகள் பத்தி அர்த்தத்தை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பல பெரிய பெரிய மகர்ஷிகளுடைய கதையானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேகக்கியாத்தி மூலியமாக இந்த சாங்கிய சாஸ்திரத்தின் மூலியமாக ஞானத்தடைஞ்ச பெரிய பெரிய மகர்ஷிகளுடைய, ஏன்னா சாங்கிய சாஸ்திர கதையில எழுதினார் அப்படின்னு சூத்திர வடிவில் பண்ணினார் அப்படின்னாலும் கூட அதுக்கு முன்னாடி இந்த சாஸ்திரம் பரம்பரையா இருந்திருக்கு. ஹிரண்யகர்ப்போ பிரசமோ வக்தா அப்படின்னு சொல்லியிருக்கு, யோகஸ்தி பிரசமோ வக்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. யோகத்துடைய முதல் ஆச்சாரியர் யாரு, ஹிரண்யகர்ப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி ஹிரண்யகர்ப்பம் தான் கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மூணாவது அத்தியாயத்துல அந்த பரம்பரையானது பரம்பரை பெருமையை சொல்லியிருக்கு. நாலாவது அத்தியாயத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல பஞ்சமே அத்தியாயே பரபக்ஷ நிர்ஜய, அஞ்சாவது அத்தியாயத்துல பரபக்ஷ தூஷணமானது செய்யப்பட்டிருக்கு. மத்த பட்சங்கள்ல மத்த சித்தாந்தங்கள்ல சித்தாந்தம் ஏஷாந்தே தாத்தே சித்தாந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. முடிவான தெளிவான முடிவு அப்படின்னு சொல்லி சித்தாந்தம்ங்கிறது. அப்போ மத்த சித்தாந்திகள் வேதாந்தம் இருக்காங்க, நைய்யாயிக்கர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சித்தாந்தம் எல்லாம் தப்பு, ஏன் அவங்களுடைய சித்தாந்தம் பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு ஞானம் உண்டாகாது அப்படிங்கிற தோஷத்தை அவங்க காமிப்பாங்க. சாங்கிய காரிகள்ல பரபக்ஷ தோஷனம் எல்லாம் இல்ல, சுமத ஸ்தாபனம் மாத்திரம்தான். வெறும் தன்னுடைய சித்தாந்தம் இதுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுறாரு சாங்கிய காரிக்கையில. சூத்திரத்துல பரபக்ஷ தோஷனமும் பண்ணிருக்கு. அடுத்தது ஆறாவது அத்தியாயத்துல சஷ்டே சமர்த்தித சர்வார்த்த சங்கேப, முதல் அத்தியாயத்துல பிரச்சனையே விஷயாக நிரூபித்தாக அப்படின்னு சொல்லி விஷயத்தை நிரூபிச்சிருக்கு. என்னென்ன விஷயத்தை நிரூபிச்சாங்களோ இது வரைக்கும் அதையெல்லாம் வந்து சர்வார்த்த சங்கேப, எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடுறது கடைசியில ஆறாவது அத்தியாயத்துல. இதுதான் சாங்கியத்தோடைய கதை சுருக்கம். அடுத்தது பிரகிருதி புருஷ ஏக ஜானம் சாங்கியாஸ்திரத்தை பிரயோஜனம். இந்த சாங்கிய சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா பிரகிருதியும் புருஷனும் வேறு வேறு அப்படிங்கிற இந்த பிரித்தறியக்கூடிய ஞானம் தான் சாங்கிய சாஸ்திரம். அதனால நம்ம இந்த பிரகிருத்தியோட சம்பந்தம் சம்சாரத்தோட சம்பந்தம் இல்லாம இருப்போம், அதுதான் மோட்சம். ததா யோக சாஸ்திரம் பகவதா பதஞ்சலினால் பிரணீதம் அத யோகானு சாஸ்திரம் இத்தியாதி பாத சதுஷ்டயாத்மகம். அதே மாதிரி சாங்கியம் யோக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சாங்கியத்துக்கு அப்புறம் யோகம் அப்படிங்கிற இந்த யோக சாஸ்திரம், யோக சாஸ்திரத்தை முதல் பதஞ்சலி ரிஷி மகரிஷி அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, அத யோக அனுஷாசனம், இனி யோகத்தினுடைய அனுஷாசனம் நாங்க வந்து சொல்லுவோம், உங்களுக்கு விளக்குவோம் அப்படிங்கிறாரு. யோகத்தினை விளக்குவோம் அப்படிங்கிறார். யோகம் யோகம்னா என்னன்னா யோக சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறார். அடுத்த சூத்திரத்துல யோகம்னா என்ன, சித்த விருத்திகள் என்ன அலைகளை நிரோதம் செய்வது தடை செய்வது அப்படிங்கிறாரு. அப்போ மனசிலிருந்து உண்டாற என்ன அலைகளை தடை செய்யறதுதான் யோகம். அப்ப யோகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா யுஜிர் சமாகவ் யுஜிர் யோகேங்கிற தாத்து இருக்கு, யுஜிர் சையமேங்கிற தாத்து இருக்கு, யுஜிர் சமாதிங்கிற தாத்து இருக்கு. மூணு தாத்து இருக்கு, ஒரே யோகத்தை நிரூபிக்கிறதுக்கு மூணு தாத்து இருக்கு. யுஜிர் யோகே, ரெண்டு விஷயங்கள் சேருவதற்கு யோகம்னு சொல்லி அர்த்தம். யுஜிர் யோகினா ரெண்டு விஷயம், ஜீவாத்மா பரமாத்மா சேர்றது அப்படிங்கிற அர்த்தத்துல. அந்த அர்த்தத்துல ஏத்துக்கிறது இல்ல, முதல் கண்டனா எடுத்து. ரெண்டாவது யுஜிர் சையமே கண், யுஜிர் சையமே கண், தடை செய்வது, சையமன்னா தடை செய்வது, கட்டுப்படுத்துவதே அப்படிங்கிற அந்த இடத்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கல. யுஜிர் சமாதௌ அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறது. சமாதி அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இங்க எடுத்திருக்கு. சமாதி அப்படிங்கிற அர்த்தத்தை எடுக்கும்போது யோகத்தனுடைய சமாதி, யோகத்துக்கு அர்த்தம் என்ன, யோக அனுசாசனம், யோகம்னா என்ன, சமாதி அப்படிங்கிறாரு பகவான் பாஷ்யக்காரர். அங்க வந்து வியாசர் பாஷ்யம் எழுதியிருக்கார். வியாசி சொல்றாரு யோக சமாதி அப்படிங்கிறாரு. யோகனா சமாதினா எப்படி முடியும்? ஏன்னா அஷ்டாங்க யோகம் சொல்லியிருக்கு. என்னது அஷ்டாங்க யோகத்தை? யம நியம, அங்க வந்து ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு கடைசி அங்கமா சொல்லியிருக்கிறது சமாதி. யோகம்ங்கிறது அங்கி, அந்த அங்க அங்கிக்குள்ள இருக்கிற அங்கமும் சமாதி. சமாதி சமாதி அடையிறதுக்கு வழி சமாதி. எப்படி முடியும் அப்படிங்கும் போது அங்க விசாரம் பண்ணி சொல்றாங்க. சமாதி அப்படிங்கிறது பரமம், பரம உத்கிருஷ்டமான அந்த தர்மமேக சமாதியை பத்தி சொல்லியிருக்கு. தர்மம் மேகயதி ஓகயதி, தர்மம் மேகம் சமாதி, தர்மமானது வர்ஷிக்கிறதா, மழை மாதிரி பொழியறதான், அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு தர்மமேக சமாதியான நிர்பீஜ சமாதியை பத்தி அங்க விசாரம் பண்ணி சொல்றது. அதனால அங்க தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்றாங்க. அப்படி அந்த இடத்துல நாலு பாதங்களா இந்த யோக சாஸ்திரத்தை எழுதியிருக்கார் பகவான் பதஞ்சலி. அதுக்கு மேல சாங்கிய யோக பிரவச்சனம் அப்படின்னுட்டு பாஷ்யம் பண்றார் வியாசர். வியாச பாஷ்யம், வியாச பாஷ்யம் பொதுவா சொல்லிட்டாலும் கூட சாங்கிய யோக பிரவச்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சமாதி வைராக்கிய ரூபம் சாதனம் நிரூபித்தம். அப்போ முதல் அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யோக சித்த விருத்தி நிரோத அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அந்த சித்த விருத்திய நிரோதனம் பண்றது எப்படி? அபியாச வைராகியாபியாம் தன் நிரோத அப்படிங்கிறாரு. சித்தவருத்திய நிரோதனம் பண்றது அபியாசமும் வைராகியம் மூலமாகத்தான் நிரோதனம் பண்ண முடியும், தடை செய்ய முடியும் என்கிறார். அபியாசம் தான சது தீர்க்க கால நிரந்தரிய சத்காரா சேவித்தோ திருட பூமி அப்படிங்கிறார். திருட பூமி அபியாசம்ங்கிறது தீர்க்கால நிரந்தரமாக, தீர்க்க காலமாக, நிரந்தரமாக, சத்கார சேவித்தம் கூடியதாக யார் ஒருத்தன் அத கடைபிடிக்கிறானோ அப்பதான் திருடபூமி ஆகும் அபியாசத்துக்கு லட்சணம் சொல்றாரு. வைராக்கியம்னா என்ன? வைராக்கியம் பர வசீகார சங்கியா வைராக்கியம் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் அங்க சமாதிக்கு ஞான சமாதி பாதம்னு சொல்லப்படுற பாதம், அந்த முதல் பாதத்துக்கே சமாதி பாதம்னு பேரு. சமாதி அடையறதுக்கு என்னென்ன வழி, என்னென்ன சமாதி இருக்கு? சவிசாரம் நிர்விசாரம், சவித்தர்க்கம் நிர்விதர்க்கம், அதே மாதிரி ஆனந்தானுகத்தம் அஸ்மிதானுகத்தம், நாலு வகையான சமாதியும் சொல்லிடுறாரு அங்கேயே. சவிச்சார நிர்விச்சார சமாபத்தின்னு சொல்றது சமாதி. சவிச்சார சவித்தர்க்க நிர்வித்தர்க்க, அதாவது ஒரு ஸ்தூல ஆலம்பனைய, ஸ்தூல பாத்திரத்தை, ஸ்தூல விஷயங்களை, ஸ்தூலமான விஷயத்த தியானத்துக்கு எவன் ஒருத்த பாத்திரமா ஆதாரமா வச்சிருக்கானோ அது ஒரு வகை சமாதி. அதுல இருந்து சூக்ஷ்மமான விஷயத்த, சூக்ஷ்மமான விஷயத்த தியானம் பண்றதுக்கு விஷயமா வச்சுக்கிறது ரெண்டாவது வகை சமாதி. மூணாவது வகை ஆனந்தத்தை மாத்திரம், அந்த எந்த ஆனந்தம் அனுபவிக்கப்படுறதோ அதை மாத்திரம் வச்சுட்டு இருக்கிறது தியானத்துக்கு விஷயமா மூணாவது வகை. நாலாவது வகையான சமாதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஆனந்தமும் கூட வைராக்கியம் வந்துட்டு அஸ்மிதா அஸ்மி அஸ்மி இருத்தல் மாத்திரம் இருக்கு, அந்த இருத்தல் மாத்திரத்துல ஒருத்தன் தியானத்தை வைக்கணும் அப்படிங்கிறது நாலாவது வகையான சமாதி. அப்படி அந்த மாதிரியான நாலாவது வகையான நாலு வகையான சமாதியை சொல்லிட்டு இது எல்லாமே சபீஜ சமாதி அப்படின்னு சொல்லி சொல்ல, பீஜம் பீஜம்னா ஆலம்பனை பாத்திரம் இருக்கு. இந்த தியானத்துக்கு எல்லாமே சூக்மமானதோ இல்ல ஸ்தூலமானதான ஒரு விஷயமானது பாத்திரமா இருக்கு தியானத்துக்கு. அதுலயும் யாருக்கு ஒருத்தன் வைராக்கியம் வருதோ அவனுக்கு நிர்பீஜ சமாதினு சொல்லப்படுற சமாதியானது உண்டாகும் அப்படிங்கிறாங்க. ரிதம்பரா தத்ர பிரஜா அப்படிங்கிறார். அந்த இடத்துல பிரஜாவானது ரிதம்பரா அப்படின்னு பேருள்ள ஒரு ஞானமானது உண்டாருது. அந்த ஞானத்தினால் என்னது, சம்சாரத்துக்கு தேவையான சம்ஸ்காரங்கள் என்ன பதிவு என்னென்ன இருக்கோ அது அழியிறது. அது அழியறதுனால திருப்பியும் ரிதம்பரா உண்டாருது, திருப்பியும் சம்ஸ்காரத்தை அழிக்கிறது, சக்கரமானது உண்டாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது சமாதி பாதத்துடைய சுருக்கம். அடுத்தது சமாதி பாதத்திலேயே சமாதிக்கான அவசியமான விஷயங்கள் எல்லாம் விசாரம் பண்ணப்பட்டாச்சு. இனிமேல் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க வேண்டிய அவசியமே இல்லை, இங்கேயே யோகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் திருப்பியும். சரஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானாதுவா அப்படின்ட்டு. எதுக்கியா இங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அங்க சொல்றது என்னது முக்கியமா, அங்க மூணு வகையான சாதகர்களை பத்தி பேசியாச்சு. மிருது மத்திய அதிமாத்திரத்வா ததோபி விசேஷ தீவிர சந்தேகா நாம சன்னஹ அப்படின்னு முதல் பாதத்துல சொன்ன சூத்திரத்துல ரெண்டு சூத்திரத்தையும் வச்சு முடிவு பண்ணிட்டாரு. என்னது தீவிர சந்தேகானாம் ஆசன்னஹ, இந்த சமாதியானது யாருக்கு உண்டாகும் அப்படின்னா, தீவிர சந்தேகம் யாருக்கு இருக்கோ, வைராக்கியமானது மூத்து யாருக்கு ரொம்ப மூத்து இருக்கோ, யாருக்கு வைராக்கியமானது திடமா இருக்கோ, யாருக்கு எனக்கு இந்த சமாதி கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கோ, அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் உண்டாயிடுமா இந்த சமாதி. மத்தவங்களுக்கு மிருது மத்திய அதிமாத்திரத்வா தத்தோப்பி விசேஷ அப்படின்னு, மிருதுவான ரொம்ப பரவாயில்ல சமாதி கிடைச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன் சமாதி வேணும் ஆனா இதுல கொஞ்சம் பற்று இருக்கு அப்படிங்கிறவன், இன்னொருத்தன் எனக்கு சமாதி மாத்திரம் தான் வேணும் அப்படிங்கிற, இந்த மூணு கேட்டகரியில மூணு வகையா வித்தியாசம் இருக்கு. அப்படி தீவிர சந்தேகான மாசன்னு சொல்லப்பட்ட எனக்கு சமாதி தான் யா வேணும் வேற ஒன்னும் வேண்டாங்கிறவனுக்கு முதல் அத்தியாயமே முடிஞ்சு போச்சு, முதல் பாதமே முடிஞ்சு போச்சு, அவனுக்கு அடுத்த பாதம் வேண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, அங்கேயே எல்லா சாதனையும் சொல்லியாச்சு. ஆனா எனக்கு இன்னும் அந்த தெளிவு கிடைக்கல அப்படிங்கும் போது, தெளிவு உண்டாடுறதுக்காக ரெண்டாவது அத்தியாயம், அதாவது மத்திய அதிகாரிக்கு, மந்த மத்தியம் அதிகாரின்னு சொல்லப்படுற நடுநிலையான அதிகாரிகளுக்கு ஞானம், அந்த மோட்சமானது, அந்த அபவர்க்கமானது கிடைக்கிறதுக்கு வழி என்ன, கைவல்யமானது கிடைக்கிறதுக்கு, சமாதியானது கிடைக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா, இங்கே அரங்கர் தவஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானாதுவா அப்படிங்கிறாரு. தபசு சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம், இந்த மூன்று மூலியமாகவும் கூட அவன் மோட்சத்தை சமாதி அடையலாம் அப்படின்ட்டு. தபஸ்னா என்ன, சுவாத்தியாயம்னா என்ன, ஈஸ்வர பிரணிதானம்னா என்னன்னு ஒன்னு தனியா விசாரம் பண்ணிட்டு, இதுவழியா அஷ்டாங்க யோகத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ அந்த அஷ்டாங்க யோகம் மூலியமாக அவன் மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அஷ்டாங்க யோகம் என்னன்னா, யம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதி அப்படின்னு அங்க சொல்லியாச்சு. அஷ்டாங்க யோகம் இதுதான் எட்டு அங்கங்கள். இந்த எட்டு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா, யமம் அப்படிங்கிறது தடை செய்யறது இல்ல, எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது, யோகம் வேணும்னா சமாதி வேணும்னா இதெல்லாம் செய்யக்கூடாது, ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் செஞ்சா நல்லது யோகத்துக்கு அப்படிங்கறத சொல்றது நியமம் அப்படிங்கிறது. அடுத்தது மூணாவது ஆசனை, ஆசனமானது இருந்தா உட்கார்ந்தா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஆடிண்டே இருக்கணும், அந்த மாதிரி இல்லாம நிம்மதியா உட்காரணும். அதுவும் நிம்மதியா உட்காரணும்னா கால் அப்ப வலிக்குது வலிக்குது, முகத்தை சுழிச்சுட்டு இருக்கூடாது, சும்மா நிம்மதியா உட்காரணும், உட்கார்ந்துருக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, டென்ஷன் இல்லாம ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படிங்கிறாரு. அப்படி ஆசனமானது ஸ்திரப்படணும், ஆசனமானது ஸ்திரப்பட்ட பின்னாடி அவனுக்கு வந்து பிராணாயாமத்துக்கு சக்தி கிடைக்கும், அப்பதான் பிராணன்னா அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டி நேரடியாக மாதிரி டே எடுத்த உடனே என்ன பண்ண போறான், பஸ்திரிகா பிராணாயாமம் ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் டைரக்டா யாருக்கும் பிராணாயாமம் கத்துக் கொடுக்கறது சாஸ்திரத்தை சித்தாந்தம் இல்ல. ஆசனம் எப்போ சித்தி ஆகுதோ அதுக்கப்புறம் தான் பிராணாயாமமானது பண்ணணும். பிராணாயாமம் எப்பப்பெல்லாம் வருதோ, எப்படி பகவான் பாஷ்யக்காரர் எங்கெல்லாம் ஞான கர்ம சமுச்சயத்தை சந்தேகம் வருதோ ஒரு நாலு பேஜோ பத்து பேஜோ எழுதிடுவார், ஞான கர்ம சமுச்சயம் உண்டாகவே முடியாது. அந்த மாதிரி பிராணாயாமம் பேச்சு வந்தாலே பிராணாயாமம் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். பிராணாயாமம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பிராணாயாமம் வந்து ஒரு சரியான அபியாசம், சரியான முறையில பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கிற பிரச்சனையோட ஜாஸ்தி பிரச்சனையை கலக்கி விட்டுட்டு போயிடும். பிரச்சனை நீக்கிறதுக்கு பிராணாயாமம் பண்ணோம்னா புதுசு புதுசா பிரச்சனை கொண்டு வந்துடும் அது. அதனால அதுக்கப்புறம் தாரண தியான சமாதி அப்படின்னு இந்த எட்டு அங்கத்தையும் விசாரம் பண்றது. இந்த எட்டு அங்கத்திலையும் கடைசி மூணாங்க முதல் அஞ்சு அங்கத்தையும் முதல்ல இந்த ரெண்டாவது அத்தியாய பாதத்துல விசாரம் பண்றாரு, கடைசி மூணு அங்கத்தை மூணாவது பாதத்தை விசாரம் பண்றாரு. அங்க மூணாவது பாதத்துல இது வந்து சாதனா பாதம், ரெண்டாவது பாதத்துக்கு பேரு. மூணாவது பாதம் என்னது, விபூதி பாதம் அப்படிங்கிறது. தத்ர மூணாவது தித்திய பாதே சமாதி, தித்திய பாதே விவக்ஷித சித்தஸ்யாபி, பிரதம பாதை சித்தவர்த்தி, தித்திய பாதை விக்ஷித்த சித்தஸ்யாபி சமாதி சித்தியர்த்தம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதியோ அஷ்டௌ அங்காணி நிரூபித்தானி அப்படின்னு எட்டு அங்கத்தை சொல்லிட்டாச்சு. எட்டு அங்கத்தை சொன்னாலும் கூட எட்டு அங்கத்தை முழுமையா இங்க விசாரம் பண்ணல, கடைசி மூணாங்கம் மூணாவது பாதத்துல தான் சொல்லியிருக்கு. திருத்தீய பாதே யோக பூதய, யோகத்தினால் என்னென்ன சித்தி உண்டாகும் அப்படிங்கறத மூணாவது பாதத்தை சொல்றாரு. மூணாவது பாதம் மந்த அதிகாரிக்கு, மத்தியம் அதிகாரிக்கு இல்ல, ரொம்ப மந்தமான அதிகாரிக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சித்திகளை பத்தி பேசும்போது ஏன் மந்தமான அதிகாரிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மந்த புத்தி உள்ளவங்களுக்கு தான் சித்தி மேல இன்ட்ரெஸ்ட் வரும், ஆசை வரும். அப்ப மந்த புத்தி உள்ளவங்களுக்கு சித்தி மேல ஆசை வரும்னா ஏன் இங்க சித்தியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, சித்தியை பத்தி பேசுறதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாரு. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த விசாரம் பண்றதுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஸ்தூலமான விஷயத்துல ஒரு அனுபவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு சூக்கமான விஷயத்திலையும் அந்த யார் சொல்றாரோ அவர் மேல நம்பிக்கை வரும். இவர் சாலிடா இந்த விஷயம் சொன்னார்ப்பா, அது நடந்ததுப்பா, அதனால இவர் சொல்றது கரெக்ட்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சித்தியில சமாபத்தியை பண்ணி தியானம் பண்ணி அந்த மாதிரி ஒரு சித்தி அடைஞ்சிட்டனா, அதுக்கப்புறம் அவர் சூக்கமான விஷயம் சொல்றாரு இந்த மோட்சத்துக்கான வழிய, அதுல நம்பிக்கை வரும். அதுக்காக இல்லாட்டி சித்திகளை அடையறதுக்காக யோகம் இல்ல. ஏன்னு சொல்லி சொன்னா, அங்க தெளிவா சொல்லிட்டாரு, மூணாவது பாதத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு யாருக்கு இது அப்படின்னா, தே வியுத்தானே சித்தய சமாத உபசர்காக, வித்தானே சித்தைய தே சமாத உபசர்காக தெளிவா ஒரு சூத்திரத்தை சொல்லிட்டார். என்ன வித்தானே சித்தைய, இந்த சித்திகள் வித்தானத்தை தான் சித்திகள்னு சொல்லப்பட முடியும், சம்சாரத்துலதான் அதுக்கு சித்தின்னு பேரு. சமாதோ தே உபசர்காக, சமாதிக்கு தே அவைகள் அந்த சித்திகளானது உபசர்காக தடை அப்டக்கல். அப்படி சமாதிக்கு சித்தியானது என்னைக்குமே பலன் கொடுக்கக்கூடியதா இருக்க முடியாது. சமா சித்தின்னு இருந்ததுன்னா சமாதி அடையறதுக்கு அது தடையாத்தான் இருக்க முடியுமே தவிர என்னைக்குமே அது வந்து மோட்சத்துக்கு காரணமா இருக்க முடியாது. அப்ப சித்தி காமிக்கிறாங்க அவங்க எல்லாம் யோகிகள் எல்லாம் என்ன மோட்சம் அடைஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனா சித்தி இருக்கிறவன் எல்லாம் மோட்சம் அடைஞ்சவன்றது இல்ல. மோட்சம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் சித்தி இருக்கணுங்கிறதும் இல்ல, அதெல்லாம் பூர்வ புண்ணியத்துக்கு பிரகாரம் நடக்கலாம். அதனால மூணாவது அத்தியாயம் அப்படி விபூதித்த முடிச்சுட்டு சதுர்த்த பாதை கைவல்யம் மோட்சத்தை பத்தி விசாரமானது நாலாவது பாதத்துல நடக்கிறது. தஸ்ய விஜாத்திய பிரத்ய நிரோத துவாரேன நித்தியாசன சித்தி பிரயோஜனம். அப்படி அந்த யோகத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, விஜாத்திய பிரத்ய நிரோத துவாரேன யோக சித்த பிரத்திய நிரோத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னது, விஜாத்திய விகத ஜாதி விஜாத்தி அதாவது வேறுபட்ட ஜாதி பல வகையான விசாரம். இப்படி எங்கேயோ ஆரம்பிச்சு ஜப்போம் எங்கேயோ போய் நிற்கும் அந்த மாதிரியான விசாரமானது சஜாத்திய பிரத்தியம் இல்ல, விஜாத்திய பிரத்தியம். சஜாத்திய பிரத்தியம்னா சமான ஜாத்திய பலமா பிடிச்சு பிடிச்சு நிறுத்தி வைக்கிறது தான் சாதனையுடைய பக்குவமே. ஏன்னா ஈஸ்வர பிரணிதானாதுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, நீ ஈஸ்வரனை உபாசனை பண்றதுனாலையும் கூட உன்னுடைய கர்மங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறதுனாலையும் கூட ஈஸ்வரனுக்கு மோட்சமானது உண்டாகும்னு சொல்லிடுறாரு. ரெண்டாவது அத்தியாயத்துல என்னுடைய விசாரமானது தெளிவு, ரெண்டாவது பாதத்துல என்னுடைய விசாரமானது தெளிவா நடந்துருது. ஈஸ்வரனை மாத்திரம் பண்ணினாலே போதும், ஈஸ்வர பிரணிதானமானது பண்ணினா மாத்திரமே உனக்கு சமாதியானது நிச்சயமா உண்டாகும் அப்படிங்கும் போது அந்த இடத்த விசாரம் பண்றாங்க. ஈஸ்வர பிரணிதானாதுவான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த அஷ்டவ் அங்கானின்னு சொல்லியிருக்கு, எட்டு அங்கம் எதுக்கு சொல்றீங்க? அப்போ ஈஸ்வர பிரணிதானம் மாத்திரம் பூஜையை பார்த்து பேசிட்டு போக வேண்டியதுதானா நீங்க அப்படின்னு கேட்டா, அங்க சொல்றது என்னது, எட்டு அங்கங்களும் ஈஸ்வர பிரணிதானத்துக்கு பக்தி விசேஷத்துக்கு பிரணிதானம், பக்தி விசேஷம், அந்த பக்தி விசேஷத்தை செய்யறதுக்கு பக்குவத்தை கொண்டு வரதுக்கு தானே தவிர உனக்கு வேற எதுக்கும் இல்ல, அதனால பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொல்லி அங்க விசாரம் பண்ணி முடிச்சிடுறோம். அப்படி அந்த விஜாத்திய பிரத்தியமானது வேறு வேறு வகைப்பட்ட எண்ணலைகள், பிரத்தியம்னா எண்ணலைகள், வேறு வேறுபட்டதான எண்ணலைகளானது இல்லாம நிதித்தியாசனம் நிரோத துவாரா துவாரேன நிரோதாருனா விஜாத்திய பிரத்தியங்கள் வேறுபட்ட எண்ணலைகளை தடை செய்வதன் மூலம், நிரோதம் அப்படின்னா தடை செய்வது அப்படின்னு அர்த்தம், தடை செய்வதன் மூலமாக துவாரேனா மூலமாக, மூலமாக என்ன பண்ணணும், நிதித்தியாசன சித்தி நிதராம் தியானம் திஷ்டதி இது நிதித்தியாசனம், அதாவது ஒரு விஷயத்தை தியானத்தை நிலைப்படுறதுக்கு நிதித்தியாசனம் பேரு. ஜெய சிந்தாயாம் ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்படி அதுதான் இங்க பிரயோஜனம். ததா பசு அதே அதே மாதிரி த்ரயி சாங்க்யம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவமிதி அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்போ த்ரயி முடிச்சாச்சு, சாங்க்யம்ங்கிற பதத்துக்கு விசாரம் முடிச்சாச்சு, யோகம்ங்கிற பதத்துக்கு விசாரம் முடிச்சாச்சு, அடுத்தது பசுபதி மதம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார். பாசுபத்து மதத்தை ஆரம்பிக்கிறாரு. ததா பசுபதி மதம் பாசுபதம் சாஸ்திரம் பகவதா பசுபதினா பசுபாச விமோக்ஷனாய அசாத பசுபத யோக விதிம் வியாக்கியாஸ்யாமஹ இத்யாதி பஞ்சாத்தியாயம் விரச்சிதம். அப்படி பசுபதி மதத்தை பாசுபத பாசுபத மதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசுபத சாஸ்திரம் அப்படிம்பாங்க. பசுபதியின் சம்பந்தப்பட்ட விஷயம், பசுபதியினை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால பாசுபதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. பசுபதி பாசம் அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தை விசாரம் பண்றது. பசு அப்படின்னா ஜீவன், பதி அப்படின்னா ஈஸ்வரன், பாசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற பாசம்னா பந்தம் பற்று. இந்த பசுவான ஜீவனை இந்த பாஷம்னு சொல்லப்படுற பந்தமான பற்றிலிருந்து விடுதலை செய்யறது, அதன் மூலியமாக பதியினை அடைவது, பதியான ஈஸ்வரனை அடைவது அப்படிங்கிறது தான் இந்த சித்தாந்தத்தினுடைய தாத்பரியம். இது எழுதினவர் பகவான் பசுபதி அப்படிங்கிறவர். அப்படி அந்த பகவான் பசுபதி எழுதின முதல் சூத்திரம் என்ன? அதாத பாசுபத யோக விதிம் வியாக்கியாசியாமஹ. அதாத்தோ யோக வியாக்கியாசியாமஹன்னு சொல்லி சொன்ன யோக அனுசாசனம் சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? பாசுபத யோக விதிம் வியாக்கியாசியாமஹ, பசுபதியினை அறிவதற்கான யோகத்தினை உனக்கு நான் இங்கு விளக்குவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இனி மோட்சம் அடைய விரும்புபவர்கள் இந்த சாஸ்திரத்தை இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது அஞ்சு அத்தியாயம் கொண்டேதான். தத்ர ஆத்ய அத்தியாய பஞ்சகேனாபி காரிய ரூபோ ஜீவ பசு, காரணம் பசுபதி ஈஸ்வர, யோக பசுபதோ சித்த சமாதானம், விதிஹி பஸ்மனா திரிஷவன ஸ்நானாதீர் நிரூபித. அப்படி இங்க என்ன அஞ்சு அத்தியாயத்துல என்ன நிரூபணம் பண்றது அப்படின்னா, காரியமான ஜீவன் தான் பசு, காரியமான ஜீவனை பசு அப்படிங்கிறது. அதே மாதிரி காரணமான இந்த ஜீவனுக்கு காரணமானவர் யாரு? லீலாவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற லீலை தான் அவருக்கு மோட்சம் வந்தது, லீலை தான் அப்படிங்கிற சிருஷ்டி என்னதான் லீலையினால. அந்த லீலையை பண்றவர் யார் அப்படின்னு கேட்டா, லீலையை பண்றவர் பசுபதி ஈஸ்வர. அந்த பசுபத்தியானவர் கடை தேர்த்தத்துக்கான வழியானது யோகம், பசுபத யோக விதின்னு சொல்லியிருக்கல. அந்த யோகத்துக்கு என்ன அர்த்தம்? பசுபதோ சித்த சமாதானம், அந்த பசுபதியில நம்மளுடைய மனதில நிலைப்படுத்துறதுதான் யோகம்ங்கிறது. இங்க சமாதானம் சையமே அப்படிங்கிற அர்த்தத்துல வராம, இங்க யோகம் சமாதிங்கிற அர்த்தத்துல வராம, இங்க யோகம்ங்கிறது யோகே ரெண்டு விஷயத்த சையோகே அப்படிங்கிற அர்த்தத்தை ரெண்டு விஷயத்த சேர்க்கறதுல ஜீவனை அந்த பரமாத்மாவில பரமேஸ்வரன்ல ஈஸ்வரன்ல நிலைப்படுத்துறது சேர்க்கறது அப்படிங்கறதுதான் இங்க யோகம். அப்படி அந்த சித்த சமாதானம் என்று சொல்லப்படுற யோகத்தை விதி அடையறதுதான் இந்த சாஸ்திரத்துடைய பரம பிரயோஜனம். எது அதுக்கு வழி என்ன, விதி என்ன அப்படின்னு கேட்டா, பஸ்மனா திரிஷவனா ஸ்நானாதீர் நிரூபிதா. பஸ்மதாரணை விபூதி தாரணை, மூன்று வேளையிலையும் ஸ்நானம் பண்ணி குளிச்சு விபூதி அடிக்கணும். திருப்புண்டம்னு சொல்லப்படுற பட்ட பட்டையா மூணு பட்டையா அடிக்கணும். இதன் மூலியமாக அந்த பரமாத்மாவா ஈஸ்வரன் அவன் மூலியமா பக்தி விபூதி தாரணம் பண்றதுங்கிறது என்னது? சும்மா குழைச்சு நெத்தியில பூசறது கை காலில் பூசறதுங்கிறல, ஒன்னொன்னுக்கும் மந்திரம் இருக்கு. மந்திரம் அதுவே ஒரு மந்திர ஸ்நானம். விபூதி ஸ்நானம் பண்றதுல பத்து வகை சொல்ற, ஸ்நானம் தசவிதம் புரோக்தம் அப்படின்னு பத்து வகையான ஸ்நானத்தை சொல்றாரு. குளிக்கிறது தான் போய் கங்கை மாதிரியான நீரோடையில குளிக்கிறது தான் ஸ்நானம் இல்ல. ஏன்னா ஓ நீரோடையில தான் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. பாத்ரூம்ல இந்த மாதிரி இத கிணத்துல இந்த தண்ணி தேங்கி வச்ச தண்ணியில குளிச்சோம்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை போய் கங்கை இந்த மாதிரி ஓடுற தண்ணியில குளிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாவன் பாபத்தை அடைஞ்சவன் ஆயிடுறான், குளிச்ச பிரயோஜனமே இல்லாதவன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்ற சாஸ்திரமே என்ன சொல்றது? குளிக்கிறதுக்கு பல வகையான வழிய சொல்றது. கோமூத்திரத்தை தலையில எடுத்து தெளிச்சுட்டான புரோக்ஷம் பண்ணிட்டா அதுவும் சன்னானம் தான். அதே மாதிரி குஷத்தை வச்சுண்டு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சுண்டா அதுவும் ஸ்நானம் தான், குஷஸ்நானம்னு சொல்றது. மந்திரத்தை வச்சுண்டு தண்ணியை தெளிச்சுண்டா அதுவும் மந்திர ஸ்நானம்னு சொல்றது. விபூதிய உடம்பு ஃபுல்லா பூசிண்டா அது பஸ்ம ஸ்நானம்னு சொல்றது. இந்த மாதிரி பல வகையான ஸ்நானம் சொல்லியிருக்கு. அப்படி இந்த பஸ்ம தாரணைய மந்திரத்தால சொல்லும் பொழுது மந்திரமாவது நீரு அப்படின்னு சொல்லி அதனாலதான் சொல்றாரு, மந்திரமாவது நீரு. அப்படி அந்த மாதிரியான அந்த திருநீர் அப்படி தியானம் அதை வந்து தாரணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதியா இருக்கு. மூணு வேளை ஸ்நானம் பண்ணிட்டு திருநீர் தியானம் பண்றது அந்த பசுபதி சாஸ்திரத்துடைய மோட்சத்தை அடையறதுக்கு, பசுபதி சாஸ்திரம் மூலியமா மோட்சத்தை அடையறதுக்கு வழியா சொல்லியிருக்கு. இதேவ காரிய காரண யோக விதி துக்காந்தாக இது ஆக்ஷியாய ஆக்ஷியாயந்தே. அப்படி இந்த காரணக்காரி யோக விதிய இந்த மூலியமாக இந்த மாதிரியான சொல்லப்பட்ட விஷயம் மூலியமாக அவங்க வந்து மோட்சத்தை அடைவாங்க அப்படின்னு துக்கம் முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏவம் சைவம் மந்திர சாஸ்திரத்தை சைவம் மந்திர சாஸ்திரம் அப்படி பாசுபத சாஸ்திரம் ஏவ திரஷ்டவியம். அப்படி சைவ சாஸ்திரம்னு சொல்ல சிவாகமங்கள்லாம் இருக்கே, சிவாகங்கள் இல்ல சைவ சாஸ்திரம், அதுவும் கூட இந்த பாசுபத சாஸ்திரத்துக்கு உள்ள வந்துடுறது. சைவாகம்னு சொல்லும் போது ரெண்டு வகையான சைவ சித்தாந்தம் வருது. சைவ சித்தாந்தம் சைவ சாஸ்திரம்னு சொல்லி சொன்னது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தமானது தட்சிணத்து சைவ சித்தாந்தம், மேற்கத்து சைவ சித்தாந்தம்னு சொல்லி சொல்றது, வடக்கத்து சைவ சித்தாந்தம். அப்படி ரெண்டு வகையான சைவ சித்தாந்தமும் இருக்கு. காஷ்மீர சைவ சித்தாந்தம் இங்கே சைவ சித்தாந்தத்தை, நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தை திராவிட சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறாங்க. இப்ப ரெண்டு வகையான சித்தாந்தமும் வந்துருது. அப்படி இதுவும் கூட அந்த பாஷுபதி மாத்திரத்திலேயே வந்துடும். தத்ர ஆரம்பவாத ஏகா பரிணாமவாதோ த்விதீயா விவர்த்தவாத ஸ்திருதீயா. அப்படி இந்த தேவம் தர்ஷித பிரஸ்தான பேத, அப்படி பிரஸ்தான பேதமானது, இந்த மாதிரி சாஸ்திரத்துல பேதமானது சொல்லப்பட்டாச்சு. அடுத்தது சிருஷ்டியில பேதத்தை சொல்றாரு. என்னது? தத்ர ஆரம்பவாத ஏக பரிணாமவாதோ தித்திய விவர்த்தவாத ஸ்திருதிய. ஆரம்பவாதம், பரிணாமவாதம், விவர்த்தவாதம்னு சொல்லப்படுற மூணு வகையான வாதத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பவாதம்னு சொல்லி சொன்னா ஜகத்து சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் தோற்றமடைஞ்சது அப்படின்றத வாதம். ரெண்டாவது பரிணாமவாதம், ஒன்று வேறு மாதிரியான நிலையிலிருந்து வேறு மாதிரியான நிலையை அடைஞ்சது அப்படிங்கிறது பரிணாமவாதம். மாற்றம் அப்படிங்கிறது, பரிணாமம்னா மாற்றம், மாற்றம் அடைந்தது, ஒன்று தோற்றம் அடைந்தது இன்று மாற்றம் அடைந்தது அப்படின்ட்டு. விவர்த்தவாதம் மூணாவது வாதம், விவர்த்தவாதம்னு சொல்லி சொன்னா தோற்றமும் இல்ல மாற்றமும் இல்ல, தோற்றம் போல் இருப்பது அப்படின்ட்டு. மாற்றமாக காணப்படுவது தோற்றம் போல் இருப்பது அவ்வளவுதான், தோற்றமும் இல்லாத மாற்றமும் இல்ல அப்படிங்கிறது விவர்த்தவாதம். சிப்பியில வெள்ளி, சிப்பியில வெள்ளி இருக்கோ இல்ல, சிப்பியில வெள்ளி இருக்கிற மாதிரி தோன்றது. அப்படி பாலானது தயிரா மாறி இருக்கு, இது பரிணாமவாதம். நீங்க வந்து புதுசா ஒரு பானையை உண்டு பண்றீங்க, ஆரம்பவாதம். இப்படி மூணு வகையான வாதத்தை சொல்லியிருக்கு. இந்த மூணு வகையான வாதத்தை விசாரம் பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணோதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.